ஓம் சாந்தி. ஜனவரி 10, 2026 காலை. முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய நினைவு யாத்திரை மிகவும் மறைமுகமானது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முக்தி தாமத்திற்கான யாத்திரையில் இருக்கின்றீர்கள். கேள்வி: நீங்கள் பௌதீக உலகவாசிகளிலிருந்து சூட்சும உலகவாசிகளாக ஆகுவதற்கு செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில்: சூட்சும உலகின் தேவதைகளாக ஆகுவதற்கு உங்களுடைய ஒவ்வொரு எலும்பையும் ஆன்மீக சேவைக்கு அர்ப்பணியுங்கள். உங்களுடைய எலும்புகளை அர்ப்பணிக்காமல் உங்களால் தேவதையாக முடியாது. ஏனெனில் தேவதைகளுக்கு தசைகளோ அல்லது எலும்புகளோ கிடையாது. ததீசி முனிவர் செய்ததை போன்று நீங்கள் உங்களுடைய எலும்புகளை இந்த எல்லையற்ற சேவைக்கு பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதே நீங்கள் சரீரதாரிகளில் இருந்து சூட்சுமமானவர்களாக ஆகுவீர்கள். பாடல்: ஓ மனமே, பொறுமையாக இரு, உங்களுடைய சந்தோஷ நாட்கள் வரவுள்ளன. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பொறுமையாக இருப்பதற்கான சமிக்கையை இப்பாடலில் இருந்து பெற்றீர்கள். ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மறைமுகமான நினைவு யாத்திரையில் இருக்கின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனைய யாத்திரைகள் அவற்றின் சொந்த நேரத்தில் முடிவடைய வேண்டும். உங்களை தவிர வேறெவருக்கும் இந்த யாத்திரையை பற்றி தெரியாது என்பதே இதன் பிரதான விஷயம். நீங்கள் நிச்சயமாக இந்த யாத்திரையில் செல்ல வேண்டும். நீங்கள் வழிகாட்டியாக இருப்பவரையும் கொண்டிருக்க வேண்டும். பாண்டவ சேனை என்று உங்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது யாத்திரையில் இருக்கின்றீர்கள். பௌதீக யுத்தத்திற்கான கேள்வி ஏதும் இல்லை. இங்கே அனைத்தும் மறைமுகமானது. இந்த யாத்திரையும் கூட மிகவும் மறைமுகமானது. தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் என்னை அடைவீர்கள் என்று சமய நூல்கள் கூறுகின்றன. அதுவும் கூட ஒரு யாத்திரையே ஆகும் இல்லையா? சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அவர் இவை அனைத்தையும் நடைமுறையில் செயல்படுத்துகிறார். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்களுடைய நிர்வாண தாமத்திற்கு யாத்திரை செல்ல வேண்டும். நீங்கள் இதை பற்றி சிந்தித்தால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். இதுவே முக்தி தாமத்திற்கான உண்மையான யாத்திரையாகும். அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் இந்த யாத்திரையில் செல்வதற்கு யாராவது வந்து முக்தி தாமத்தை காண்பிக்க வேண்டும். எவ்வாறாயினும் தனக்குரிய நேரத்திலேயே தந்தையால் வர முடியும். அது எந்த நேரம் என்பது எவருக்கும் தெரியாது. தந்தை வந்து விளங்கப்படுத்தும் பொழுது இதுவே நினைவு கூறப்படுகின்ற உண்மையான யாத்திரை என்பதில் குழந்தைகளாகிய நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். கடவுள் இந்த யாத்திரையை எங்களுக்கு கற்பித்தார். மன்மனா பவ், மதியாஜி பவ். உங்களுக்கு இந்த வாசகங்கள் மிகவும் பயனுள்ளவை. அவற்றை பேசியவர் யார் என்பதே செய்த ஒரேயொரு தவறாகும். அவர் கூறுகிறார், உங்களது சரீரத்தையும் சரீர உறவினர்கள் அனைவரையும் மறந்துவிடுங்கள். இவருக்கும் பிரம்மா பாபா ஒரு சரீரம் இருக்கிறது. அவர் தனக்கென சொந்தமான ஒரு சரீரமற்ற வேறொருவர் ஆவார். இவருக்கு விளங்கப்படுத்துபவரும் அவரே ஆவார். அந்த தந்தைக்கு ஒரு சரீரம் இல்லை. அவருக்கென சொந்தமான ஒரு சரீரம் இல்லை. ஏனைய அனைவருக்கும் ஒரு சரீரம் உள்ளது. முழு உலகமும் ஒரு கலரி, புகைப்படங்களின் கூடம் ஆகும். இந்த மனித ரூபம் ஒரு உருவம் அற்றவராலும் உருவத்தாலும், அதாவது உயிரற்ற சரீரத்தாலும் ஆத்மாவாலும் ஆக்கப்பட்டுள்ளது. அந்த தந்தை ஒரு சரீரமற்றவர். அவர் இந்த உருவத்தின் சரீரம் ஆதாரத்தை எடுக்க வேண்டியுள்ளது என அவர் விளங்கப்படுத்துகிறார். மகாபாரத யுத்தம் நடந்த பொழுதே கடவுள் இதனை கூறினார் என சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. அவர் ராஜயோகத்தை கற்பித்தார். எனவே ஓர் ராஜ்யமும் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது ராஜ்யம் எதுவும் இல்லை. கடவுள் புதிய உலகிற்காக ராஜயோகத்தை கற்பித்தார். ஏனெனில் விநாசம் முன்னால் நிற்கின்றது. ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அது அவ்வாறு நடந்ததாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. லக்ஷ்மியினதும் நாராயணனினதும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்பொழுது சத்தியயுகம் இருந்ததென்பதும் இப்பொழுது அது கலியுகம் என்பதும் உங்களது புத்தியில் உள்ளது. தந்தை இப்பொழுது அதே விஷயங்களை விளங்கப்படுத்துகிறார். உங்களை மீண்டும் அழைத்து செல்வதற்காக பரந்தாமத்திலிருந்து அவர் வந்திருப்பதாக வேறவராலும் கூற முடியாது. பரமாத்மாவாகிய பரம தந்தையினால் மாத்திரமே இதனை பிரம்மா மூலமாக கூற முடியும். அவரால் இதனை வேறொருவர் மூலமாகவும் கூற முடியாது. சூட்சும உலகில் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் மாத்திரமே இருக்கிறார்கள். பிரம்மாவை பற்றி கூறும் பொழுது அவர் சூட்சும பிரம்மா என்றும் இவர் சரீரமுடைய பிரம்மா எனவும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது தேவதைகள் ஆகுகின்றீர்கள். பௌதீக உலகில் தேவதைகள் இருப்பதில்லை. தேவதைகளுக்கு தசையாலும் எலும்பாலுமான சரீரங்கள் இருக்காது. நீங்கள் உங்களது எலும்புகள் முதலானவை அனைத்தையும் ஆன்மீக சேவைக்கு அர்ப்பணம் செய்து பின்னர் தேவதைகள் ஆகுகின்றீர்கள். தற்பொழுது உங்களிடம் எலும்புகள் இருக்கின்றன. ஒருவர் தனது எலும்புகளை சேவைக்காக அர்ப்பணித்தார் என எழுதப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் நீங்கள் உங்களது எலும்புகளை இல்லாமல் செய்வதாகும். நீங்கள் பௌதீக உலகவாசிகளில் இருந்து சூட்சும உலகவாசிகள் ஆக வேண்டும். இங்கே நாங்கள் எங்கள் எலும்புகளை கொடுத்த பின்னர் சூட்சுமமாக ஆகுகின்றோம். நீங்கள் இச்சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். நினைவில் இருந்தவாறே நாங்கள் தேவதைகள் ஆகுவோம். வேடனுக்கு கொண்டாட்டம், இறைக்கு திண்டாட்டம் என்பது நினைவு கூறப்படுகிறது. தேவதைகள் வேடர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவதைகளாக மாறுகின்றீர்கள். உங்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. இங்கே உங்களுக்கு சரீரங்கள் உள்ளன. இந்நேரத்திலேயே சூட்சும உலகை பற்றி விளங்கப்படுத்தப்படுகிறது. நீங்கள் யோகத்திலிருந்து தேவதைகள் ஆகுகின்றீர்கள். இறுதியில் நீங்கள் தேவதைகள் ஆகுவீர்கள். அந்நேரத்தில் உங்களுக்கு அனைத்தினதும் காட்சிகள் கிடைப்பதுடன் சந்தோஷத்தையும் கொண்டிருப்பீர்கள். மனிதர்கள் அனைவரும் மரணத்திற்கு இரையாவார்கள். உங்களில் மகாவீரர்களாக இருப்பவர்கள் அசைக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். வேறு பல விஷயங்களும் தொடர்ந்தும் இடம்பெறும். விநாசத்தின் காட்சிகள் நடைபெற வேண்டும். அர்ஜுனனுக்கு விநாசத்தின் காட்சி ஒன்று கிடைத்தது. இது ஓர் அர்ஜுனனுக்கான விஷயமல்ல. குழந்தைகளான உங்களுக்கு விநாசத்தினதும் ஸ்தாபனையினதும் காட்சிகள் கொடுக்கப்பட்டன. அனைத்திற்கும் முதலில் பாபாவிற்கும் விநாசத்தின் காட்சி ஒன்று கிடைத்தது. அந்நேரத்தில் அவருக்கு இந்த ஞானம் எதுவும் இருக்கவில்லை. அவர் உலகம் அழிக்கப்படுவதை கண்டார். பின்னர் அவருக்கு நான்கு புஜங்களை கொண்ட உருவத்தின் விஷ்ணு காட்சி கிடைத்தது. விநாசத்தின் பின்னர் நாங்கள் உலக அதிபதிகளாக ஆக உள்ளோம். ஆதலால் அவர் மிகவும் சந்தோஷமடைந்தார். விநாசம் நல்லதற்கே என்பது உலகத்திற்கு தெரியாது. அவர்கள் அமைதிக்காக பல ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ஆனால் முடிவில் விநாசம் நடந்தே ஆக வேண்டும். அவர்கள் தூய்மையாக்குபவரை நினைவு செய்து அவரை வரும்படி வேண்டுகிறார்கள். எனவே தந்தை நிச்சயமாக வருவார். அவர் வந்து நாங்கள் ஆட்சி புரியவுள்ள புதிய உலகை ஸ்தாபிப்பார். இது நல்லது இல்லையா? ஏன் அவர்கள் தூய்மையாக்குபவரை நினைவு செய்கிறார்கள்? ஏனெனில் அவர்கள் சந்தோஷமற்று இருப்பதாலேயே ஆகும். தேவர்கள் தூய உலகிலே இருக்கிறார்கள். அவர்களால் தூய்மையற்ற உலகில் தமது பாதத்தை பதிக்க முடியாது. ஆதலால் தூய்மையற்ற உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். ஒரு மகா விநாசம் ஏற்பட்டதாக நினைவு கூறப்படுகிறது. அதன் பின்னர் என்ன நடந்தது? அவ்வாறே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படி இல்லையா? நீங்கள் இங்கே ராஜயோகத்தை கற்கிறீர்கள். பின்னர் விநாசம் நடைபெறும். பின்னர் பாரதத்தில் யார் எஞ்சுவார்கள்? ராஜயோகத்தை கற்று ஞானத்தை கொடுப்பவர்களே எஞ்சுவார்கள். ஏனைய அனைவரும் அழிக்கப்பட வேண்டும். இதனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மக்கள் தூய்மையாக்குபவரை வரும்படி அழைக்கிறார்கள். எனவே அவர் வரும்பொழுது அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். தந்தை கூறுகிறார், விக்காரத்தில் ஈடுபடாதீர்கள், இவ்விக்காரங்களை வெல்லுங்கள், அல்லது அவற்றை ஒரு தானமாக கொடுங்கள், அப்பொழுது கிரகணம் அகற்றப்படும். பாரதத்தின் மேலுள்ள கிரகணம் நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். நீங்கள் அவலட்சணத்திலிருந்து அழகானவர்கள் ஆக வேண்டும். தூய தேவர்கள் சத்திய யுகத்திலேயே வாழ்ந்தார்கள். அவர்கள் நிச்சயமாக இங்கேயே அவ்வாறு ஆகியிருக்க வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நாங்கள் விக்காரம் அற்றவர்கள் ஆகுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். கடவுள் கூறுகின்றார், இது மறைமுகமானது. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுவீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாக மாற வேண்டும். உங்களால் ஒரு வினாடியில் ராஜ்யத்தை பெற முடியும். ஆரம்ப காலத்தில் சில புத்திரிகள் டிரான்ஸில் சென்று 4 முதல் 5 நாட்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இருக்கும் வழக்கம் இருந்தது. சிவபாபா வந்து ஸ்வர்க்கத்தின் காட்சிகளை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்தார். தேவர்கள் பெரும் மரியாதையுடனும் பெருமையுடனும் வருவது வழக்கம். எனவே இது குழந்தைகளாகிய உங்களது இதயத்தை தொடுகிறது. ஏனெனில் உண்மையில் தந்தையே எங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக மறைமுகமான முறையில் வருகிறார். அவர் பிரம்மாவின் சரீரத்தில் வருகிறார். பிரம்மாவினது சரீரமும் இங்கேயே இருக்க வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமே ஸ்தாபனை இடம்பெறுகிறது. இங்கே வரும் எவரிடமும் நீங்கள் வினவ வேண்டும் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் யாரிடம் வந்தீர்கள்? பிரம்மா குமாரிகளிடம். நல்லது. நீங்கள் பிரம்மாவின் பெயரை முன்னர் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் இல்லையா? நாங்கள் அனைவரும் இப்பொழுது அவருக்கு உரியவர்களே. நாங்கள் முன்னரும் நிச்சயமாக அவருக்கு உரியவர்களாகவே இருந்தோம். பிரம்மா மூலம் ஸ்தாபனை நடைபெறுகிறது. எனவே பிராமணர்களும் தேவைப்படுகிறார்கள். பிரம்மா மூலம் தந்தை யாருக்கு விளங்கப்படுத்துகிறார்? அவர் சூத்திரர்களுக்கு விளங்கப்படுத்துவதில்லை. இப்பிராமணர்களே வாய்வழி தோன்றல்களான படைப்புகள் ஆவர். சிவபாபா பிரம்மா மூலம் எம்மை தனக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொண்டார். பல பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் இருக்கின்றனர். பல நிலையங்களும் உள்ளன. அவற்றில் பிரம்மா குமாரிகளே கற்பிக்கிறார்கள். இங்கே நாங்கள் பாட்டனாரின் ஆஸ்தியை பெறுகிறோம். கடவுள் பேசுகிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். அவர் அசரீரியானவர் என்பதால் அவர் இவரது சரீரத்தை ஆதாரமாக எடுத்து எங்களுக்கு ஞானத்தை கூறுகிறார். அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். நாங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆவோம். சிவ பாபாவே தாதா பாட்டன் ஆவார். அவர் எங்களை தத்து எடுத்துள்ளார். நாங்களே பிரம்மாவின் மூலமாக தாதாவுடன் கற்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணன் இருவருமே ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள். அதி மேலான அசரீரியானவர் மாத்திரமே கடவுள். குழந்தைகளே, நீங்கள் இதனை நன்றாக கிரகிக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு 2 தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்பதை அனைத்திற்கும் முதலில் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஸ்வர்க்கத்தில் உங்களுக்கு 1 தந்தையே இருக்கிறார். பரலோக தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றபின் நீங்கள் ஏன் அவரை நினைவு செய்ய வேண்டும்? நீங்கள் அங்கே அவரை நினைவு செய்யும் வகையில் எவ்வித துன்பமும் இருப்பதில்லை. ஓ துன்பத்தை நீக்குபவரே, சந்தோஷத்தை அருள்பவரே என்று பாடப்பட்டுள்ளது. இது இக்காலத்தையே குறிக்கின்றது. நடந்து முடிந்தவை பின்னர் நினைவு கூறப்படுகின்றன. புகழ் ஒரேயொருவருக்கே. அந்த தந்தை ஒருவரே வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். மனிதர்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கடந்தவற்றை பற்றிய கதையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். தந்தை உண்மையிலேயே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தார் என்பதையும், அதன் மூலமாக நீங்கள் அந்த ராஜ்யத்தை பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் 84 பிறவிகளுக்கான சக்கரத்தில் சுற்றி வந்து இப்பொழுது மீண்டும் ஒருமுறை கற்கிறீர்கள். பின்னர் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆட்சி புரிவீர்கள். நீங்கள் அவர்களைப் போல தேவர்கள் ஆகுவீர்கள். முன்னைய கல்பத்திலும் நீங்கள் அவ்வாறு ஆகினீர்கள். நீங்கள் 84 பிறவிகளுக்கான முழு சக்கரத்தையும் சுற்றி வந்தீர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறது. நீங்கள் மீண்டும் ஒருமுறை சத்திய திரேதா யுகங்களுக்கு செல்ல இருக்கிறீர்கள். இதனாலேயே தந்தை வினவுகிறார், இதற்கு முன்னர் நாங்கள் எத்தனை தடவைகள் சந்தித்திருக்கிறோம்? இது நடைமுறை ரீதியான விஷயம் இல்லையா? புதியவர்கள் இதனை செவிமடுக்கும் பொழுது நிச்சயமாக 84 பிறவிகளை கொண்ட ஒரு சக்கரம் உள்ளது என அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் வருபவர்களுக்கே இச்சக்கரம் முழு சக்கரமாக இருக்கும். அனைத்துமே புத்தியினாலேயே கணிக்கப்பட வேண்டும். பாபா, நான் இதே கட்டத்திலே இதே ஆடையை அணிந்தவாறே உங்களை பல தடவைகள் சந்தித்துள்ளேன். தொடர்ந்தும் உங்களை சந்திப்பேன். நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையானவர்களிலிருந்து தூய்மையற்றவர்களாகவும் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாகவும் ஆகினீர்கள். எதுவும் சதா புதியதாக இருப்பதென்பது அசாத்தியமானது. அனைத்தும் நிச்சயமாக பழையதாகும். அனைத்துமே சத்தோ ரஜோ தமோ நிலைகளுக்கூடாக செல்ல வேண்டும். புது உலகம் வருகின்றது என்பதை குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அது சொர்க்கமென அழைக்கப்படுகின்றது. இது நரகம். அதுவே தூய உலகம். பலர் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அவர்களது துன்பம் அதிகரிப்பதால் அவர்கள் அழைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பின்னர் பூஜிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நாங்கள் துவாபர யுகத்தில் பூஜிப்பவர்கள் ஆகினோம். எண்ணற்ற சமயங்கள் தொடர்ந்தும் வருகின்றன. நாங்கள் உண்மையிலேயே தொடர்ந்தும் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாகவும் தூய்மையானவர்களிலிருந்து தூய்மையற்றவர்களாகவும் ஆகுகிறோம். நாடகம் பாரதத்தின் அடிப்படையிலேயே உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விழிப்புணர்வை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். வேறெவருக்கும் சிவனை தெரியாது. எங்களுக்கு அவரை தெரியும். அவர் உண்மையிலேயே எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பிரம்மா மூலமாக ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த யோகத்தை கற்று ஸ்தாபனையை நிறைவேற்றுபவர்கள் தமது ராஜ்ய பாக்கியத்தை நிச்சயமாக பெறுவார்கள். உண்மையிலேயே தந்தையிடமிருந்து ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ராஜயோகத்தை கற்கிறோம் என நாங்கள் கூறுகிறோம். 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றதென பாபா விளங்கப்படுத்தியிருக்கிறார். பின்னர் நாங்கள் புதிய சக்கரத்தில் சுற்றி வர வேண்டும். நீங்கள் இந்த சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படங்கள் உங்களிடம் இல்லாவிட்டாலும் உங்களால் இவ்விஷயங்களை விளங்கப்படுத்த முடியும். இவ்விஷயங்கள் மிக எளிதானவை. பாரதம் உண்மையிலேயே சுவர்க்கமாக இருந்தது. இப்பொழுது அது நரகமாக உள்ளது. கலியுகம் இன்னும் தனது குழந்தை பருவத்தில் இருக்கின்றது என மக்கள் நம்புகிறார்கள். இது கலியுக முடிவு என நீங்கள் கூறுகிறீர்கள். சக்கரம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. தந்தை கூறுகிறார், இத்தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவதற்கே நான் வந்துள்ளேன். நாங்கள் தூய உலகிற்கு செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். முக்தி தாமம், ஜீவன் முக்தி தாமம், அமைதி தாமம், சந்தோஷ பூமி, துன்ப பூமி என்பனவற்றை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் உங்களது பாக்கியத்தில் இல்லாவிட்டால் ஏன் நான் சந்தோஷ பூமிக்குள் செல்லக்கூடாது என்ற எண்ணம் தோன்றாது. அந்த சாந்தி தாமம் உண்மையிலேயே ஆத்மாக்களாகிய எங்களது வீடாகும். ஆத்மாக்களுக்கு அங்கே புலனங்கங்கள் இல்லாததால் அவர்கள் எதையுமே கூறுவதில்லை. அங்கே அனைவரும் அமைதியை பெறுகிறார்கள். சத்திய யுகத்தில் ஒரு தர்மமே இருக்கிறது. இந்த உலக நாடகம் அனாதியானதும் அழியாததும் ஆகும். அது தொடர்ந்தும் சுழல்கிறது. ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் அழிக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு குறுகிய காலத்திற்கு சாந்தி தாமத்தில் வசிக்க வேண்டும். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். கலியுகம் துன்ப பூமியாகும். எண்ணற்ற சமயங்கள் இருப்பதால் பெருமளவு குழப்பம் இருக்கிறது. அது முழுமையான துன்ப பூமியாக இருக்கும் பொழுது தந்தை வருகிறார். துன்ப பூமிக்கு பின்னர் சந்தோஷத்தால் நிரம்பிய பூமி இருக்கிறது. நாங்கள் சாந்தி தாமத்திலிருந்து சந்தோஷ தாமத்திற்குள் பிரவேசிக்கின்றோம். அது பின்னர் துன்ப பூமி ஆகுகின்றது. அவர்கள் சத்திய யுகத்தில் முற்றிலும் விக்காரம் அற்றவர்களாகவும், ஆனால் இங்கே அவர்கள் முற்றிலும் விக்காரம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இது விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவானது. உங்களுக்கு துணிவு தேவைப்படுகிறது. நீங்கள் எங்கும் சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அனுமான் ஆன்மீக கூட்டங்களிற்கு சென்று பின்னால் பாதணிகளின் மத்தியிலேயே இருப்பார் என எழுதப்பட்டுள்ளது. தைரியமான போர் வீரர்கள் எங்கேயும் சென்று மற்றவர்கள் கூறுவதை சாதுரியமாக செவிமடுப்பார்கள். உங்களுடைய ஆடையை மாற்றி உங்களால் மற்றவர்களுக்கு நன்மை அளிப்பதற்காக எங்கேயும் செல்ல முடியும். பாபாவும் ஒரு மறைமுகமான விதத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்கிறார். ஆலயங்கள் முதலானவற்றிலிருந்து உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நாளுக்கு நாள் நீங்கள் புத்திசாலிகளாக ஆகுகின்றீர்கள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் இதற்கு முயற்சிக்க வேண்டும். சந்நியாசிகளும் அரசர்களும் இறுதியில் வந்தார்கள் என நினைவு கூறப்படுகிறது. ஜனக மன்னன் ஜீவன் முக்தியை ஒரு வினாடியில் பெற்றார். அவர் பின்னர் திரேதா யுகத்தில் அனுஜனகன், எதிர்கால ஜனகன் ஆகுபவர் ஆகுகிறார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. இறுதி விநாசத்தின் காட்சிகளை காண்பதற்கு உங்களது சிதையை மகாவீரரை போல் பயமற்றதாகவும் அசைக்க முடியாததாகவும் ஆக்குங்கள். ஒரு மறைமுகமான முறையில் நினைவு யாத்திரையில் இருங்கள். 2. சூட்சும உலகவாசியான ஒரு தேவதை ஆகுவதற்கு ததீசி ரிஷி செய்ததைப் போல உங்களது ஒவ்வொரு எலும்பையும் எல்லையற்ற சேவைக்கு அர்ப்பணியுங்கள். ஆசீர்வாதம். முதல் ஸ்ரீமத்தில் விசேஷ கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் அத்திவாரத்தை உறுதியாக்கிக் கொள்ளும் ஓர் இலகு யோகி ஆகுவீர்களாக. பாப்தாதாவின் முதல் இலக்க ஸ்ரீமத் உங்களை ஓர் ஆத்மா என கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களை ஓர் ஆத்மா என கருதுவதற்கு பதிலாக உங்களை நீங்கள் ஒரு சாதாரண மனிதரென கருதினால் உங்களால் நினைவு செய்ய முடியாது. இரு பொருட்களை இணைக்க வேண்டுமாயின் அவை இரண்டும் ஒரே மாதிரியானதாக ஆக்கப்படுகின்றன. அவ்வாறே உங்களை ஆத்மா என கருதியவாறு நினைவு செய்யும் போது உங்கள் நினைவு இலகுவாகின்றது. இந்த ஸ்ரீமத்தே பிரதான அத்திவாரம். இவ்விஷயத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தினால் நீங்கள் இலகு யோகி ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் கர்மாவே ஆத்மாவான உங்கள் தரிசனத்தை காட்டும் கண்ணாடியாகும். ஆகையால் உங்கள் செயல்களினால் உங்கள் சக்தி வடிவத்தை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த சமிக்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். பிராமணர்கள் என்றால் தேவதைகள் என்று அர்த்தம். அதாவது வாழ்க்கையில் எந்த பந்தனத்தையும் கொண்டிருக்காது ஜீவன் முக்தி அடைந்தவர்கள். அவர்கள் எவ்விதமான சரீரத்தின், சரீர உறவினர்களின் அல்லது சரீர உடைமைகளின் பந்தனத்தையும் கொண்டிருப்பதில்லை. உங்கள் சரீரத்தின் சகல பற்றையும் நீங்கள் முடிக்கின்ற போது பந்தனங்களும் பௌதீக உடைமைகளும் இயல்பாகவே முடிந்துவிடும். நான் முயற்சிக்கிறேன், கோஷிஸ் என்று கூறாதீர்கள். முயற்சி என்ற வார்த்தை இன்னமும் உலகத்தின் மீது ஈர்ப்பு காஷிஷ் உள்ளது என்பதை நிரூபிக்கிறது. ஆகையால் முயற்சி என்ற வார்த்தையை முடித்து சரீர உணர்வை கைவிடுங்கள். ஓம் சாந்தி.